ஓம் சாந்தி. September 3, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் கூட பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டிருக்க முடியாது. அவர்களில் அழிவற்ற பாகங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேள்வி: ஷிவ் பாபாவை கள்ளம் கபடமற்ற பிரபுவாகவே அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர் ஏன் கள்ளம் கபடமற்றவர் என்று அழைக்கப்படுகின்றார்? பதில்: ஏனெனில் தந்தை மாத்திரமே கல்புத்தி உடையவர்களையும் நற்குணங்கள் அற்றவர்களையும் கூன்முதுகு உடையவர்களையும் ஈடேற்றுகின்றார். அவர் அவர்களுக்கு சொர்க்க ராஜ்யம் என்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். தந்தையை குறித்து அவர் சந்தோஷம் துன்பம் இரண்டையும் கொடுப்பதாக மக்கள் கூறுகின்றனர். ஆனால் பாபா கூறுகின்றார், நான் குழந்தைகளான உங்களுக்காக சந்தோஷ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றேன். நான் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றேன். தந்தையாகிய நான் எவ்வாறு எனது குழந்தைகளுக்கு துன்பத்தை கொடுக்க முடியும் என சற்று சிந்தித்து பாருங்கள். பாடல்: தூரதேசவாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் தூரதேச பயணி வந்துள்ளார் என்ற பாடலை உங்கள் சரீரத்தின் பௌதீக அங்கங்களின் மூலமாக உங்கள் செவிகளால் மூலம் கேட்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் பயணிகள் அல்லவா? மனித ஆத்மாக்கள் அனைவரும் பயணிகளே. ஆத்மாக்களுக்கு இங்கே வீடு இல்லை. ஆத்மாக்கள் அஷரீரியானவர்கள். அஷரீரி ஆத்மாக்கள் அஷரீரி உலகிலேயே வசிக்கின்றனர். அது அஷரீரி ஆத்மாக்களின் வீடு, தேசம் அல்லது உலகம் என கூறப்படுகிறது. இது ஷரீரங்களில் உள்ள ஆத்மாக்களின் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அது ஆத்மாக்களின் உலகமும் ஆகும். ஆத்மாக்கள் இங்கு வந்து ஷரீரங்களில் பிரவேசித்ததும் அவர்கள் அஷரீரியானவர்களில் இருந்து ஷரீரதாரிகள் ஆகின்றனர். ஆத்மாக்களுக்கு ஒரு வடிவம் இல்லை என்றில்லை. அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வடிவமும் பெயரும் உள்ளன. அத்தகையதோர் சின்னம் சிறிய ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் அத்தகைய பெரியதோர் பாகத்தை நடிக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் நடிப்பதற்கென ஒரு பாகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பதிவு ஒருமுறை பதிவு செய்யப்பட்டுவிட்டால் அதை மீண்டும் மீண்டும் எத்தனை முறைகள் நீங்கள் போட்டாலும் அதே பதிவே வெளியாகும். அதே போன்று ஷரீரத்தில் உள்ள ஆத்மாவும் ஒரு பதிவே ஆவார். அவரில் 84 பிறவிகளின் முழு பாகமும் பதிவாகி உள்ளது. ஆத்மாக்கள் அஷரீரியானவர்களாக இருப்பது போன்று தந்தையும் அஷரீரியானவரே. அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சில சந்தர்ப்பங்களில் சில சமய நூல்களில் அவர்கள் எழுதியுள்ளார்கள். எவ்வாறாயினும் ஒரு பெயரோ அல்லது ரூபமோ இன்றி எதுவுமே இருக்க முடியாது. ஆகாயம் ஒரு வெட்டவெளி. அதற்கும் ஒரு பெயரும் ரூபமும் உள்ளன. பெயரோ அல்லது ரூபமோ இல்லாது எதுவுமே இல்லை. பரன்ம தந்தை பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என மக்கள் எண்ணுகிறார்கள். அவருக்கென ஒரு பெயர் இருந்திராது விட்டால் அவர் ஒரு ரூபத்தையோ அல்லது தேசத்தையோ கொண்டிருக்க மாட்டார். அவ்வாறாயின் எதுவுமே இருந்திருக்க முடியாது. ஓ தூரதேசவாசியான பரம்பிதா பரமாத்மாவே என அவர்கள் அழைக்கின்றனர். ஆத்மாக்கள் தூரதேசத்தில் வசிக்கின்றனர். இது ராமராஜ்யம் இராவண ராஜ்யம் என்ற இரு ராஜ்யங்களை கொண்ட பௌதிக உலகமாகும். அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு இராவண ராஜ்யமும் உள்ளன. இறை ராஜ்யம் சத்திய யுகத்துடன் ஆரம்பமாகிறது என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பரம்பிதா பரமாத்மாவே இறை ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் ஒரு பொழுதும் இராவண ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில்லை. ஒரு தந்தை எப்பொழுதாவது தனது குழந்தைகளுக்காக துன்ப ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரா? கடவுளே சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதாக மக்கள் கூறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், நான் எவ்வாறு எனது குழந்தைகளுக்கு துன்பத்தை கொடுக்க முடியும்? எனது பெயரே துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பவர் என்பதாகும். அது மக்களின் தவறாகும். கடவுள் ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுக்க மாட்டார். இந்நேரத்தில் இது துன்பதாமமாகும். இராவண ராஜ்யத்தில் அரை கல்பத்திற்கு துன்பமே உள்ளது. அதில் எல்லளவும் சந்தோஷம் கிடையாது. சந்தோஷதாமத்தில் ஒரு பொழுதும் எவ்வித துன்பமும் இருப்பதில்லை. தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். நீங்கள் இப்பொழுது சங்கமிகத்தில் இருக்கின்றீர்கள். எவருமே இதை புதிய உலகம் என்று அழைக்க மாட்டார்கள். புதிய உலகம் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. அதே உலகம் பின்னர் பழைய உலகம் ஆகின்றது. புதிதாக இருந்த ஒன்று பழையதாகவும் தீயதாகவும் காணப்படும் பொழுது அது அழிக்கப்பட வேண்டும். மக்கள் நஞ்சையே, அதாவது விகாரத்தை, சந்தோஷமென கருதுகின்றனர். நான் ஏன் அமிர்தத்தை துறந்து நஞ்சை அருந்த வேண்டும் என கூறப்படுகிறது. இங்கு எண்ணற்ற திருடர்கள் உள்ளனர் என்று குருநானக்கினால் பேசப்பட்ட வார்த்தைகளும் கிரந்தில் உள்ளன. அவர்கள் தந்தையின் புகழையும் பாடுகின்றனர். நீங்கள் வந்து எதை செய்தாலும் அது நன்மைக்கே இல்லாது விட்டால் இராவண ராஜ்யத்தில் மக்கள் தொடர்ந்தும் தீய செயல்களையே செய்வார்கள். தந்தை மாத்திரமே வந்து அழுக்கான ஆடைகளை கழுவுகின்றார். கிரந்தில் பல விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன. சிந்தி மக்கள் கிரந்த் சமய நூலை வைத்திருக்கின்றனர். எனினும் அவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். சீக்கியர்களின் குருநானக் தாடியையும் நீண்ட தலைமுடியையும் கொண்டிருந்தார். ஆகவே சீக்கியர்கள் அனைவரும் தாடியையும் நீண்ட தலைமுடியையும் கொண்டிருக்க வேண்டும். இந்நாட்களில் அவர்கள் தாடி வைத்திருப்பதில்லை. அவர்கள் மிகவும் நாகரீகமானவர்கள் ஆகிவிட்டார்கள். உண்மையில் அவர்கள் தங்களது தலைவரை பின்பற்ற வேண்டும். அவர்கள் குருநானக்கின் சீடர்கள். ஆதலால் அவர்கள் அவரை பின்பற்ற வேண்டும். குருநானக் வந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர் மீண்டும் எப்பொழுது வருவார்? உங்களால் அதை நேரடியாகவே கூற முடியும். எவரிடமாவது கேளுங்கள், குருநானக் மீண்டும் எப்பொழுது வருவார் என்று எங்களுக்கு கூறுங்கள். அவரது ஆத்மா ஒளியுடன் இரண்டர கலந்து விட்டதால் அவரால் எவ்வாறு மீண்டும் வர முடியும் என அவர்கள் கூறுவார்கள். இன்றிலிருந்து 4500 வருடங்களின் பின்னர் அவர் மீண்டும் வருவார் என நீங்கள் கூறுவீர்கள். முழு உலகினதும் வரலாறினதும் புவியியலினதும் சக்கரம் உங்கள் புத்திகளில் சுழல்கிறது. புத்தர், கிறிஸ்து போன்ற மற்ற சமயத்தவர்கள் அனைவரும் இப்பொழுது தமோ பிரதானமாகவும் இடுகாட்டிலும் உள்ளனர் என கூறப்படும். இது கணக்கு தீர்க்கும் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனிதர்கள் அனைவரும் மரணித்து விட்டதை போல் உள்ளது. அனைவரின் ஒளியும் அணைந்து போய் விட்டதை போன்றுள்ளது. தந்தை அனைவரையும் விழித்தெழச் செய்யவே வருகின்றார். காமச்சிதையில் அமர்ந்ததால் எரிந்து போயுள்ள குழந்தைகள் மீது அவர் அமிர்தத்தை பொழுகின்றார். அவர் அவர்களை விழித்தெழச் செய்து தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். மாயை அவர்களை காமச்சிதையில் அமர்த்தி இடுகாட்டில் புதைத்து விட்டாள். அவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். தந்தை இப்பொழுது அமிர்தத்தை உங்கள் மீது தெளிக்கின்றார். இதனாலேயே அம்ரித்சர் என்ற பெயர் உள்ளது. தந்தை வந்து அமிர்தத்தை தெளிக்கின்றார். இந்த ஞான அமிர்தத்திற்கும் தண்ணீருக்கும் இடையில் அத்தகையதோர் வேறுபாடு உள்ளது. சீக்கியர்கள் பெரும் வைபவம் ஒன்றை கொண்டாடும் பொழுது பெருமளவு பகட்டுடன் அந்த குளத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து அசுத்தம் சேறு அனைத்தையும் அகற்றுகின்றார்கள். இதனாலேயே அவர்கள் அமிர்த ஏரியான அம்ரித்சர் என்ற பெயரை வைத்துள்ளனர். குருநானக் சாஹிப் ஞானக்கடல் அல்ல. அவரும் தந்தையையே புகழ்ந்தார். அவரே கூறினார், கடவுள் அஷரீரியானவரும் சத்தியமானவரும் எப்பொழுதும் உண்மையையே பேசுபவரும் ஆவார். சத்திய நாராயணனை பற்றிய கதை உள்ளது. சிந்தியில் வாழ்பவர்கள் வெளிநாடு செல்ல நேரிடும் பொழுது தாங்கள் செல்வதற்கு முன்னர் தங்களின் இடங்களில் சத்திய நாராயணனின் கதையை கூறுகின்ற சமயம் ஒன்று கூடலை ஏற்பாடு செய்கிறார்கள். சத்திய நாராயணனின் கதையை கேட்டுவிட்டு வெளிநாடு செல்லும் பொழுது தங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கும் என அவர்கள் நம்புகின்றனர். அமரத்துவ கதையும் மூன்றாவது கண்ணின் கதையும் உள்ளன. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பல கதைகளை கேட்டிருந்தீர்கள். சங்கரர் பார்வதிக்கு கதையை கூறியதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவர் சூட்சும உலகவாசி ஆவார். அவர் அங்கு எந்த கதையை கூறுவார்? தந்தை இங்கிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். உண்மையில் நான் உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறி உங்களை அமரத்துவ உலகிற்கு அழைத்து செல்லவே வந்துள்ளேன். நான் உங்களை மரண பூமியிலிருந்து அமரத்துவ பூமிக்கு அழைத்து செல்கின்றேன். பார்வதிக்கு சூட்சும லோகத்தில் கதை கூறும் அளவிற்கு பார்வதி அங்கு என்ன குற்றம் செய்தார்? நீங்கள் ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணராகவும் சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆகின்றீர்கள் என இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இது நாங்கள் அமரத்துவ பூமிக்கு செல்வதற்கான சத்திய நாராயணனின் கதையும் மூன்றாவது கண்ணின் கதையும் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மூன்றாவது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் அழகானவர்களாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தீர்கள். 84 பிறவிகள் எடுக்கையில் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். இதனாலேயே பாடப்படுகிறது, பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்த நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் என்றென்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர். நான் வந்து உங்களை பூஜிப்பவர்களில் இருந்து மாற்றி பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். மக்கள் அழைக்கின்றார்கள், ஓ ராமா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பக்தர்கள் அனைவரும் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே என ஆத்மாக்கள் அழைக்கின்றனர். கீதையை உபதேசித்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பரம்பிதா பரமாத்மா மாத்திரமே அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். ஒரே ஒரு ராமரே இருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், கடவுள் சர்வ வியாபி அல்ல என கூறுகின்ற மக்களின் அபிப்பிராயத்தை தொடர்ந்தும் பெற்றுக் கொள்ளுங்கள். கீதையின் கடவுள் சிவனே அன்றி ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. முதலில் அவர்களிடம் கேளுங்கள், யார் கடவுள்? அஷரீரியானவரா அல்லது ஷரீரதாரியா? ஸ்ரீ கிருஷ்ணர் ஷரீரதாரியும் சிவன் அஷரீரியானவரும் ஆவார். இந்த ஷரீரத்தை கடனாகவே அவர் பெற்றுக் கொள்கின்றார். அவர் ஒரு தாயின் கர்ப்பப்பை மூலம் பிறப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவே கர்ப்பப்பையில் பிரவேசிக்கின்ற முதலாமிலக்க ஆத்மா ஆவார். பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோர் சூக்ஷ்ம ஷரீரங்களை கொண்டவர்கள். சிவனுக்கென்று சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. இங்கே இவ்வுலகில் ஆத்மாக்கள் பௌதிக ஷரீரங்களை கொண்டிருக்கின்றனர். தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரும் அனைவருக்கும் விடுதலை அளிப்பவரும் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரும் என்பவை தந்தையின் புகழாகும். சரி, எங்கே நீங்கள் சந்தோஷத்தை பெற முடியும்? ராவண உலகம் அழிக்கப்பட்டு ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டதும் நீங்கள் உங்கள் அடுத்த பிறவியில் சந்தோஷத்தை பெறுவீர்கள். சரி, நீங்கள் எதிலிருந்து விடுதலை அடைகின்றீர்கள்? ராவணனின் துன்பத்திலிருந்தாகும். இது துன்ப பூமியாகும். அப்பொழுது பாபா வழிகாட்டியாகவும் ஆகின்றார். ஷரீரங்கள் இங்கேயே அழிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் அவர் சகல ஆத்மாக்களையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். அவர் அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவித்து அவர்களை தூய்மையாக்கி வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்கின்றார். புதிதாக திருமணம் செய்த ஒரு தம்பதியினர் முதல் முதலாக வீட்டை அடையும் பொழுது முதலில் மணவாளனும் பின்னர் மணவாட்டியும் உள்ளே வருகிறார்கள். அதன் பின்னரே ஊர்வலம் தொடர்ந்து வருகிறது. உங்களின் மாலையும் அவ்வாறானதே. முதலில் மலரான, அதாவது குஞ்சம் ஷிவ்பாபா உள்ளார். மக்கள் முதலில் மலரையே, அதாவது மாலையின் குஞ்சத்தையே நமஸ்காரம் செய்கிறார்கள். பின்னர் இரட்டை மணிகளான பிரம்மாவும் சரஸ்வதியும். அதன் பின்னர் பாபாவின் உதவியாளர்கள் ஆகின்ற குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். நினைவு செய்யப்படுகின்ற மலரான ஷிவ் பாபாவாலேயே சூரிய வம்சத்து விஷ்ணு மாலை உருவாக்கப்படுகிறது. சரஸ்வதியும் பிரம்மாவும் பின்னர் லக்ஷ்மியும் நாராயணரும் ஆகின்றனர். தேவர்கள் சத்திரியர்கள் போன்றோர் உள்ளனர். பின்னர் நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகின்றீர்கள். அதன் பின்னர் இந்த ஞானத்தை பெறுவதனால் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றீர்கள். இது அவர்களின் மாலையாகும். இந்த பிரம்மாவும் சரஸ்வதியும் அரசராகவும் அரசியாகவும் ஆகின்றனர். அவர்கள் முயற்சி செய்ததாலேயே பூஜிக்கப்படுகின்றனர். மாலை எதை குறிக்கிறது என்பது எவருக்குமே தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் அவ்வாறே மாலையின் மணிகளை உருட்டுகிறார்கள். 16108 மணி மாலையும் உள்ளது. அது மிகப்பெரிய ஆலயங்களில் வைக்கப்படுகிறது. அதை சிலர் ஓரிடத்திலிருந்து இழுக்கின்றார்கள், மற்ற சிலர் மற்றொரு இடத்திலிருந்து இழுக்கிறார்கள். பாபா பம்பாயில் உள்ள லக்ஷ்மி நாராயணனின் ஆலயத்திற்கு செல்வதுண்டு. அவர் அங்கு சென்று மாலையின் மணிகளை உருட்டி ராம நாமத்தை உச்சரிப்பது வழக்கம். ஷிவ் பாபாவே மலர் ஆவார். இவர் ராமா ராமா என மலரை நோக்கி கூறி பின்னர் முழு மாலையையும் வணங்குவார். இவரிடம் இந்த ஞானம் எதுவும் இருக்கவில்லை. கிறிஸ்தவ பாதிரிமாரும் தங்கள் கையில் ஒரு மாலையை வைத்திருந்து அதன் மணிகளை எப்பொழுதும் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருடைய மாலையை உருட்டுகின்றார்கள் என கேளுங்கள். தாங்கள் கிறிஸ்துவின் நினைவில் மாலையின் மணிகளை உருட்டுவதாக அவர்கள் பதிலளிப்பார்கள். போப்பாண்டவரே அவர்களின் மூத்த பாதிரியார். எனவே அவர்கள் போப்பாண்டவர்களின் மாலையை வைத்திருப்பார்கள். அவர்கள் அனைவரினதும் உருவங்கள் உள்ளன. போப்பரசர்களுக்கு அதிகளவு மரியாதை வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆத்மா எங்கே இருக்கின்றார் என்பது அவர்களுக்கே தெரியாது. கிறிஸ்துவின் ஆத்மா எங்காவது ஒரு யாசிக்கும் வடிவத்தில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் இப்பொழுது யாசிப்பவர்களே. நீங்கள் இளவரசர்களாக ஆகின்றீர்கள். பாரதம் இளவரசனாக இருந்தது. அது இப்பொழுது யாசிப்பவராக உள்ளது. அது மீண்டும் ஒரு முறை இளவரசனாகும். ஒரே ஒரு ஆன்மீக தந்தையே இதை அவ்வாறு ஆக்குகின்றார். நீங்கள் யாசிப்பவர்களில் இருந்து இளவரசர்களாகின்றீர்கள். இளவரசர்களும் இளவரசிகளும் கற்பதற்கென ஒரு கல்லூரியும் உள்ளது. நீங்கள் இங்கே கற்று 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகின்றீர்கள். இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். சத்யுகத்து இளவரசராக இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் 84 பிறவிகளை எடுத்த பின்னர் இப்பொழுது யாசிப்பவராகிவிட்டார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் தேவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தனர். அவர்கள் இப்பொழுது ஏழை யாசிப்பவர்களாகிவிட்டனர். நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை கேட்கின்றீர்கள். கடவுள் பேசுகின்றார். அவரே அனைவரதும் தந்தை. நீங்கள் தந்தையான கடவுள் கூறுவதை கேட்கின்றீர்கள். கீதையில் கடவுள் சிவன் பேசுகின்றார் என்று கூறுவதற்கு பதிலாக கடவுள் கிருஷ்ணர் பேசுகின்றார் என்று கூறி தவறிழைத்து விட்டார்கள். அதனாலேயே இவ்வுலகம் முழுவதும் பொய்யானது என்று கூறப்படுகிறது. இந்நேரத்தில் முழு உலகமும் முட்காடாகிவிட்டது. பம்பாயில் அவர்கள் பாபோல்நாத்துக்கு, அதாவது முட்களின் பிரபுவிற்கு, ஒரு ஆலயத்தை கட்டியுள்ளார்கள். தந்தை வந்து இந்த முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். அனைவரும் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் குத்துகின்றனர். அதாவது அவர்கள் தொடர்ந்தும் காம வாளை பிரயோகிக்கின்றனர். அதனாலேயே இது முட்காடு என்று அழைக்கப்படுகிறது. சத்தியுகம் அல்லாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மலர்களாக உள்ளவர்கள் பின்னர் முட்களாகி அதன் பின்னர் முட்களிலிருந்து மலர்களாகின்றனர். சத்தியுகத்தில் அவர்கள் ஒரு பொழுதும் ராவணனின் கொடும்பாவியை எரிப்பதில்லை. ராவணனே பாரதத்தின் பழைய எதிரி. அரை கல்பமாக உங்களுக்கு துன்பம் விளைவித்த ராவணனுடனேயே உங்கள் யுத்தம் உள்ளது. இறுதியில் மகா யுத்தம் இடம்பெறும். உண்மையான தசேரா இடம்பெற உள்ளது. ராவணராஜ்யம் அழிக்கப்படும். அதன் பின்னர் நீங்கள் தங்க மாளிகைகளை பெறுவீர்கள். நீங்கள் இப்பொழுது ராவணனை வெற்றி கொண்டு சொர்க்க அதிபதிகள் ஆகின்றீர்கள். பாபா உங்களுக்கு முழு உலக ராஜ்யம் என்ற உங்கள் பாக்கியத்தை கொடுக்கின்றார். அதனாலேயே அவர் சகல பொக்கிஷங்களினதும் கள்ளம் கபடமற்ற பிரபுவாகிய சிவன் என்று அழைக்கப்படுகின்றார். நற்குணங்களற்றவர்கள், கல்புத்தி உடையவர்கள், கூன்முதுகு உடையவர்கள் அனைவரையும் தந்தை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர் மிகவும் கள்ளம் கபடமற்றவர். அவர் இங்கே வந்து தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். சொர்க்கத்திற்கு செல்ல தகுதி அற்றவர்களால் விகாரங்களை துறக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுங்கள். அந்த விகாரம் நஞ்சாகும். அதன் ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை அது உங்களுக்கு துன்பத்தையே கொடுக்கிறது. இந்த ஒரு இறுதி பிறவியில் உங்களால் அதை துறக்க முடியாதா? உங்களை அமரத்துவமானவர்கள் ஆக்குவதற்கு நான் உங்களுக்கு பருகுவதற்கு அமிர்தத்தை கொடுக்கின்றேன். அவ்வாறு இருந்தும் நீங்கள் தூய்மையாகுவதில்லை. உங்களால் விகாரம், சிகரெட், மதுபானம் இல்லாமல் இருக்க முடியாதுள்ளது. உங்கள் எல்லையற்ற தந்தையான நான் உங்களுக்கு கூறுகின்றேன், ஒரு பிறவிக்கு தூய்மையாகுங்கள். நான் உங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குவேன். முழு உலகையும் துன்பத்திலிருந்து விடுவித்து உங்களை அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்லவே தந்தை வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைத்து சமயங்களும் இப்பொழுது அழிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. கிரந்தில் பரம்பிதா பரமாத்மா அமரத்துவ ரூபமாக குறிப்பிடப்படுகின்றார். தந்தையே மகா மரணம், அதாவது மகா காலனாவார். மற்ற மரணங்கள் ஓர் இருவரையே கொண்டு செல்லும். ஆனால் நானோ சகல ஆத்மாக்களையும் என்னுடன் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். இதனாலேயே நான் மகா காலன் என்று அழைக்கப்படுகின்றேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இந்த இறுதி பிரிவியில் இந்த ஞான அமிர்தத்தை பருகி அமரர்கள் ஆகுங்கள். உங்களை சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுடையவர்கள் ஆக்குங்கள். தீய பழக்கங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். இரண்டு, இப்பொழுது இந்த கல்வியை கற்று 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகுங்கள். சத்திய நாராயணனின் கதையை கேட்டு சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானத்தின் ரகசியங்களை ஒரு சில வார்த்தைகளில் தெளிவுபடுத்துவதற்கு மிக சரியானவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் ஆகுவீர்களாக. அதி உயர்ந்த சக்தி வாய்ந்த எதுவும் எண்ணிக்கையில் மிக குறைவாகவே இருக்கும். அதேபோல் நீங்கள் உங்களை சப்தத்திற்கு வருவதற்கு முன்னர் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஸ்திரப்படுத்தினால் நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவை மிக சரியாகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கு உள் 1000 வார்த்தைகளின் அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். அப்பொழுது வீணான உரையாடல் இயல்பாகவே முடிந்துவிடும். ஒரு வார்த்தையால் உங்களால் இந்த ஞானத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது விரிவாக்கம் அனைத்தும் முடிந்துவிடும். ஸ்லோகம். உங்களின் இதயபூர்வமாக பாபா என்று சொல்லுவதென்றால் சந்தோஷத்தையும் சக்தியையும் பெற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது உங்களின் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். அருள்பவரின் குழந்தைகளாக நீங்கள் அனைவருக்கும் எதையாவது கொடுக்கும் உணர்வால் நிரம்பியவர் ஆக வேண்டும். இது நடந்தால் நானும் இதை செய்வேன், சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ இவ்வாறு இருந்தால் நான் இதை செய்வேன் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். அருள்பவரின் சமஸ்காரங்களை கொண்டுள்ளவர்கள் இயல்பாகவே அனைவரிடமிருந்தும் ஒத்துழைப்பை பெறுவார்கள். ஆகவே மாஸ்டர் அருள்பவர்களான உங்களால் ஒருபொழுதும் மற்றவர்களிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்பை கொண்டிருக்க முடியாது. ஓம் சாந்தி.